எலேந்தும் தீபங்கள் தலைவரே சுசீடர்கள் போருடலாய் மாறும் தூய் பழியுது. பிடியலேந்தும் தீபங்கள் தலைவரே சுசீடர்கள் போருடலாய் மாறும் தூய் பழியுது. தியாக நினைவினை வாழும் வழியுது, வாழ்வின் பொருளினை உணரும் மொழியுது. இணைந்திட இறைவனில் அழைக்குது. விடியலேந்தும் தீபங்கள் தலைவரே சுசீடர்கள் ஓருடலாய் மாறும் தூய் பழியுது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கேசி திருச்சி வளையொலியின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். நம் ஆண்டவர் விவிலியத்தில் தன்னை பல வகைகளில் வெளிப்படுத்துகிறார். தனக்கு பல பெயர்களை அவர் கொடுக்கிறார். அந்த வரிசையில் இன்றைய நாளில் அகிலத்தை எல்லாம் நம்மை எல்லாம் படைத்து காத்து வழிநடத்துகிற அன்பு தேவன் தன்னை பொங்கி வழிந்தோடுகின்ற நீரூற்றாய் நமக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார். அந்த பொங்கி வழிந்தோடுகின்ற நீரூற்றாகிய ஆண்டவரை ஒரு மனிதன் சார்ந்து இருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை முழுமையாய் வளமே நிறைந்ததாய் நிறைவுள்ளதாய் மாறுகிறது. அந்த வளமை மிக்க நீரூற்றை ஒரு மனிதன் புறக்கணிக்கிற பொழுது அவருடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் போகிறது என்பதை இன்றைய நாளில் இறை வார்த்தை நம்மோடு உரையாட காத்திருக்கின்றது. ஆகவே திறந்த மனதோடு நமக்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நாம் செய்கிற தொழிலுக்காய், பிள்ளைகளுடைய படிப்பிற்காய், எல்லா தலங்களிலும் ஆண்டவர் தாமே அவரே நீரூற்றாக மாறி நம்மை வளப்படுத்த காத்திருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே முழுமையாய் சரணாகதி அடைந்து இத்திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராகும்.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவான் நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1-3, 7-8, 12-13. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர், அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவறுப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பே, என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பே, என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பே. என்னுயிரே உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன்னன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. Hallelujah, 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 Hallelujah. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய துயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10-17 முடியும். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியதும், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார், மாறாக இல்லாதவரிடமிருந்தும் உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடும் உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டதும் காதும் மந்தமாகிவிட்டதும். இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே அன்புனா என்னென்னு தெரியும், அன்பு செய்கிறதுனா என்னென்னு தெரியும். ஏதோ ஒரு மனிதரை நம்முடைய வாழ்க்கையில், ஏதோ ஒரு உறவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக அதிகமாக அன்பு செய்து கொண்டிருப்போம். அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக, செய்கிற தொழிலாக கூட இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு மனிதரால், உறவால் நாம் மிக அதிகமாக அன்பு செய்யப்படுகின்றவர்களாக இருப்போம். அதுவும் நம்முடைய குடும்ப உறவுகளாக, நண்பர்களாக, நாம் தெரிந்து கொண்டவர்கள் என சொல்லி நம்மை யாரேனும் ஒருவர் மிக அதிகமாக அன்பு செய்வார். இந்த அன்பு இருக்கிறதே அது நபருக்கு நபர் மாறுபடும், அதனுடைய அளவு மாறுபடும். நம்முடைய அம்மா அப்பான்னு சொல்கிறப்ப அந்த அன்பினுடைய அந்த ஒரு கணாகணம் அதிகம். நம்மோடு உடன் பிறந்தவர்கள் என சொன்னால் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு அதிகம். நாம் பார்த்தவர்கள், பழகியவர்கள், நமக்கு முன்பின் தெரிந்தவர்கள் இவர்களை விட நம்மோடு உடன் பிறந்து நமக்கு அருகில் வாழ்கின்ற உறவுகள் மீது நாம் சற்று அதிகமாகவே அன்பு வைத்திருப்போம். சில சமயங்களில் சூழலுக்கு ஏற்றபடி நாம் அதிகமான அன்பை சிலருக்கு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ நமக்கு நெருங்கிய நண்பனுக்கோ பிறந்தால் என சொன்னால் அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது, அவர்களுக்கு திருமண நாள் என சொன்னால் அந்த திருமண நாளில் எப்படி அவர்களை கௌரவிப்பதென்னு சொல்லி நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த அன்பை பல வகைகளில் காட்டுவோம். இப்படி நபருக்கு நபர், சூழலுக்கு ஏற்ப இந்த மாறுகின்ற அன்பில் கூட சில சமயங்களில் அன்பு குறைந்து போவதை பார்க்கிறோம். ஒருவேளை நேற்று வரை நம்மோடு இருந்த ஒரு உறவு, நமக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் நம்ம குறித்து தப்பாக பேசிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அன்பு அப்படியே கொஞ்சம் குறையும், ஒரு விதமான வெறுப்பு அதிகமாகும். இவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ஒரு மனிதர் ஒருவேளை எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான தருணத்தில் நமக்கு உதவி செய்ய முன்வரவில்லை, அவருடைய சூழல் மாறிவிட்டதென சொன்னால் அவர் மீது கொண்டிருக்கிற அபிப்பிராயம், அன்பு அப்படியே மாறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகப் போக்கிலான உறவுகளுக்கு இடையிலான அந்த அன்பை தான் பல சமயங்களில் நாம் என்ன செய்து விடுகிறோம், கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பிலும் நாம் வைத்து விடுகிறோம். கடவுள் நேரத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில்லை, கடவுள் சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. இந்த உலகில் இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்து அவர்களுக்கு மழையை விளைச்சலை கொடுக்கிற தேவன் ஆள் பார்த்து அன்பு செய்வது இல்லை. இருந்தாலும் நம்முடைய உறவு நிலையிலிருந்து நாம் கடவுளை பார்ப்பதால் ஒருவேளை கடவுள் நமக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்கவில்லை என சொன்னால், நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என சொன்னால், ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாத ஒரு மனிதரோ ஒரு குடும்பமோ நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது அதை பொறுத்தும் கூட கடவுள் மீது நமக்கு ஒரு சூழ்நிலையில் ஒரு விதமான அதிருப்தி ஏற்படுவதற்கு, நாம் அவரை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பாய் அமைந்து விடுவதை பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த சூழலில் நாம் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பை ஒரு நாளும் நம்முடைய தராசில் வைத்து நாம் எடைபடவே கூடாது. மனிதர் மாறுவார்கள், நாம் மாறுகிறோம், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மாறுகிறார்கள். ஆனால் கடவுள் பாருங்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என சொன்னால் அந்த கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே அதுவும் மாற்றத்திற்கு உட்படாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது மாறுகிறது என சொன்னால் நிறைவானதை, முழுமையானதை, மேம்பட்டதை நோக்கியதாய் அந்த மாற்றம் இருக்க வேண்டுமே ஒழிய அது ஒரு நாளும் தாழ்ந்து போகவே கூடாது. விவிலியத்திலே பார்க்கிறோமே, கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பு பல பரிமாணங்களை எடுக்குது. தொடக்கநூல் 15 பார்க்கிறோம், இந்த அன்பை ஆபிரகாம் கடவுள் மீது அதிகமாக வைக்கிறார், அது அவருக்கு நம்பிக்கை அதிகமாக கொடுக்குது, அந்த நம்பிக்கை கடவுளுடைய பார்வையிலே நீதியாய் தெரிகிறது. ஆக கடவுள் மீது ஆபிரகாம் வைத்திருக்கின்ற அன்பு நம்பிக்கையாய் நீதியாய் அது அப்படியே மலர்கிறது. யாக்கோபை பார்க்கிறோம் தொடக்கநூல் 48, தன்னுடைய மரணப்படுக்கையில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த வேளையிலே ரொம்ப அழகா சொல்லுவார், நான் இறக்க போகிறேன் ஆனால் கடவுள் உங்களோடு இருப்பார். எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாலும் கூட எல்லாருக்கும் அவர் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொன்ன வார்த்தை, நான் இறக்க போகிறேன், நான் சாக போகிறேன் ஆனால் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆபிரகாமுக்கு அந்த அன்பு நம்பிக்கை நீதி என சொன்னால் யாக்கோபுக்கு கடவுளுடைய அன்பு கடவுளையே தன் பிள்ளைகளுக்கு சொத்தாய் கொடுக்கிற அளவுக்கு மாறுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குள்ள தொடர்ந்து நாம் விவிலியத்தை அப்படியே வாசிந்தன்னு சொன்னால் 2 13 பார்க்கிறோம், யூத அரசன் அபியா தன்னை எதிர்த்து நிற்கிற அந்த படைகளை நோக்கி சொல்லுவார், ஆண்டவர் எங்களுடைய கடவுளாக இருக்கிறார், நாங்கள் ஒரு நாளும் எங்கள் கடவுளை புறக்கணித்ததே கிடையாது. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம், அவருக்கு பழிவுப்பு கொடுக்கிறோம். கடவுளுடைய பார்வையில் அவர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஒழுக்க நெறிகளையும் நாங்கள் கடைபிடிக்கிறோமாகவே. எங்களை எதிர்த்து நீங்கள் போரிட வேண்டாம், போரிட்டால் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள், தோத்து போவீர்கள். கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பு, கடவுள் தங்களுடைய வலிமை என்ன அவர் உணர்கிறபடியாய் மாறுகிறது. இந்த அன்பு இப்படியே ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற விதத்திலே கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அடிப்படையே மாறுது. நம்பிக்கையாய், நீதியாய், சொத்தாய், வலிமையாய், ஆற்றலாய், பலமாய். ஆனால் மனிதர் என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து கடவுளோடு இருக்கிற உறவிலே வளராமல் தாழ்ந்து போவதை, சிறுமைப்படுவதை பார்க்கிறோம். யோசுவா ரொம்ப அழகாக சொல்லுவார், நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. யோசுவா 24 சொல்லுவார், ஏன்னா கடவுள் தூயவராய் இருக்கிறார். நீங்கள் தூய்மையை இழந்து போகிற பொழுது உங்களால் கடவுளை அன்பு செய்யவோ அவருக்கு ஊழியம் செய்யவோ முடியாது. நீங்கள் கடவுளுடைய பார்வையில் வேற்று தெய்வங்களை வழிபட்டீர்கள் என சொன்னால் உங்களுக்கு நன்மை செய்த அதே கடவுள் உங்களை அழித்து விடுவார். யோசுவா சொன்ன அதே வார்த்தை, அவர் இறைவாக்காய் முழங்குகிறார். அவர் சொன்னது கற்பனை அல்ல, நிஜம் என்பதை இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோமே. நீதி தலைவர்கள் புத்தகம் 2 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், யோசுவாவுடைய காலத்திலும் அவருடைய காலத்தை தொடர்ந்து வந்த அந்த முதியவருடைய காலத்திலும் எல்லா மக்களும் கடவுளுடைய பார்வையில் உகந்ததை செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் கடவுள் அவர்களுக்கு என்ன செய்தார், எப்படி செய்தார் என்பதை அந்த தலைமுறை அறிந்திருந்தது. ஆகவே கடவுள் பார்வையில் நேரியதை செய்தது. ஆனால் காலம் கடந்து ஓடிய பிறகு கடவுள் செய்ததை அறியாத ஒரு தலைமுறை வந்தது, அது கடவுளுடைய பார்வையில் நேர்மையற்றதை, பாவத்தை செய்தது. ஆகவே கடவுளிடத்திலிருந்து அவர்கள் ஆசிரை அல்ல சாபத்தை பெற தொடங்குகிறார்கள். இந்த நம்பிக்கையுமாய், நீதியுமாய், சொத்தாய், வலிமையாய் உறவெடுத்த கடவுளுடைய அன்பு இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு கடவுளுக்குரிய அன்பை பல தெய்வங்களுக்கு, பல சூழல்களுக்கு, உலகத்திற்கு கொடுக்கிற அன்பாய் மனிதன் மாற்றுகிற பொழுது கடவுளுடைய ஆசிரை மனிதன் இழக்கிறான். அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு, என் மக்கள் என்னை புறக்கணித்து விட்டார்களே. கடவுள் சொல்றார், நான் யார், நான் பொங்கி வழிந்தோடுகின்ற நீரூற்று அல்லவா. ஒரு நீரூற்றினுடைய இயல்பை நாம் எடுத்து பார்க்க வேண்டும், எப்படி இருக்கிறது, ஒரு குறை காண முடியுமா? அந்த நீரூற்று என்பது அது தாகத்தை போக்குகிறது, அது விளைச்சலை கொடுக்கிறது, அது வளமையை கொடுக்கிறது. எங்கு நீரூற்று பாய்கிறதோ அங்கு மனிதன் தன் இருப்பிடத்தை, தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். ஆக கடவுள் என்கிறவர் என்னாலுமே ஒரு பாதுகாப்பை, வளமையை, ஆசிரை, வாழ்வை கொடுக்கின்ற நீரூற்றாய் தன்னை உருவகப்படுத்துகிறார். இந்த மக்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், என்னிடத்திலே வாருங்கள். ஆனால் மக்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா, பொங்கி வழிந்தோடுகின்ற கடவுளை அவர்கள் புறக்கணித்துவிட்டு கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பை அதிகப்படுத்தாமல் அந்த அன்பை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆகவே தங்களை அவர்கள் உடைந்த குட்டைகளாய் மாற்றிக் கொள்கிறார்கள். அதிலே கடவுள் சொல்வாது, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை. இந்த கடவுள் பொங்கி வழிந்து வருகிற நீரூற்றாய் நம்முடைய வாழ்க்கையில் வர்றார், ஜீவ ஊற்றாய், ஜீவ நதியாய், ஜீவனாய் வருகிறார். ஆனால் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த உலகமும், கடவுளை புறக்கணித்த அந்த ஒரு சூழலும் எந்த செய்தனா, நம்மில் கடவுள் தேங்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை உடைந்த குட்டையாய் மாத்திருது. கடவுள் வந்துகிட்டே இருக்கிறாரு, ஆனால் நம்முடைய இதயம் அவரை நோக்கி இல்லை, நம்முடைய கவனம் எல்லாம் வேறங்கே இருக்கிறதுனால கடவுள் உள்ளே தங்குவது இல்லை. ஆகவேதான் மீண்டும் மீண்டும் விழியும் சொல்லுகிறது, மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வாங்க, அவரை அன்பு செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை எங்கு அன்பு செய்கிறோமோ, கடவுளை எப்பொழுது அன்பு செய்கிறோமோ, அந்த கடவுள் நம்முடைய அன்பிற்கும் அதிகமான ஆசிரியை நமக்கு கொடுப்பார். இதைதான் காலம் கடந்து வந்த எல்லா இறை வாக்கினர்களும் நமக்கு செய்தியை கொடுப்பார்கள். நீங்கள் மீண்டுமாய் கடவுளை நோக்கி வாருங்க. உங்கள் முதுகை அல்ல, உங்கள் முகத்தை கடவுளிடத்திலே காண்பியுங்கள். எஸ்ஐல சொல்லுவார் பாருங்க, நீ திரும்பி வருவதாக இருந்தால் இஸ்ரேலே நீ என்னிடத்திலே திரும்பி வான்னு சொல்லி கடவுள் ஒரு அழகான அழைப்பை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை, நீ திரும்பி வருவதாக இருந்தால் நீ என்னிடத்திலே வா. எதை விவிலிய மாந்தர்கள் சொன்னார்களோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. கடவுளை அன்பு செய்யுங்கள், கடவுளை அன்பு செய்யுங்கள். நாம் ஒப்புக் கொடுக்கிற திருப்பள்ளியாகட்டும், இந்த திருப்பள்ளியில் நாம் சொல்லுகிற ஜபங்களாகட்டும், நமக்கு வழங்கப்படுகின்ற மறையுறைகள் ஆகட்டும், நம்முடைய பக்தி முயற்சிகள் ஆகட்டும், நம்முடைய நவநாள், எல்லா காரியமும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மறைக்கல்வியில் ஆரம்பிச்சு நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா பக்த சபைகளும் இயக்கங்களும் செய்கிற ஒரே காரியம், ஏதோ ஒரு வகையில் கடவுள் மீது நாம் அன்பு செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கடவுள் விரும்புகிறதை நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்துகின்றவர்களாய் மாற வேண்டும் என சொல்லி அதான் நீ கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஹோம வாயிலாக பேசுறீங்க இந்த மக்களுக்கு? எப்படியாவது ஏதாவது ஒரு வழியிலாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என சொல்லி இயேசு எளிய விதத்திலே அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ப தன்னுடைய வார்த்தைகளை அவருக்காக இறக்கி கொடுக்கிறார். ரெண்டு விதமான மக்களை கொடுக்கிறார். ஒருத்தரங்க பார்க்குறோம், அவர்களுக்கு கண் இருக்குதானால் காண்பதில்லை, காது இருக்கானால் கேட்பதில்லை, உணர்வதில்லை, மனம் மாறாமல் இருக்கிறாங்க. ஆனால் தன் சீடர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் காண்கிறீர்கள், கேட்கிறீர்கள், நீங்கள் பேர் பெற்றவர்கள்னு சொல்லி. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? முதலில் தூய்மை இருக்கிறதா இந்த வாழ்க்கையில், அது முக்கியம். எப்பொழுது நமக்குள் தூய்மை இல்லாத நிலையை நாம் உருவாக்குகிறோமோ, தூய்மை இல்லாத இடத்தில் அதிபரிசுத்தர் ஒரு நாளும் வாசம் செய்யவே முடியாது, வாசம் செய்யவே முடியாது. பவுல் ரொம்ப அழகாக எழுதுவார், தெசலோனிக்கர் நூல் எழுதுகிற சொல்லுவார், எங்களை பார்க்கிறீர்களே, நாங்கள் எப்படி இருக்கோம், உங்களுக்கு முன்னால் நாங்கள் குற்றமில்லாதவர்களாய், நேர்மையாளர்களாய், தூய்மையான மனம் உள்ளவர்களாய் உங்கள் மத்தியில் நாங்கள் விழுகிறோம் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து எழுதுகிறப்ப கடவுள் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஒழுக்க கேடான வாழ்க்கைக்கா? இல்லை, தூய வாழ்க்கைக்கு தானேன்னு சொல்லுவார். தொடர்ந்து எழுதுகிறப்ப உங்களிடத்திலே நல்ல மனசான்று வேண்டும், வெளியிடமற்ற விசுவாசம் வேண்டும், களங்கமில்லாத தூய்மையான உள்ள வேண்டும் என சொல்லி எழுதுகிறாரே. எப்பொழுது நாம் நமக்குள் தூய்மையான உள்ளத்தை வளர்த்துக் கொள்கிறோமோ, அந்த தூய்மை கடவுளை அன்பு செய்வதற்கு நம்மை தள்ளிக்கிட்டே இருக்கும், நம்மை தள்ளிக்கிட்டே இருக்கும். தீத்து நூல் படிக்கிறோமே, 1:16 சொல்லுவார், கடவுளை அறிந்திருக்கிறவர்களாய் நீங்கள் எல்லாம் அறிக்கையிடுறீங்க, ஆனால் உங்கள் செயல்களில் அது வெளிப்படவில்லையே. நீங்கள் குற்றவாளிகளாய் உங்கள் செயல்கள் எல்லாம் அருவறுக்கத்தக்கதாய் இருக்கிறதேன்னு சொல்லி அவர் குறை சொல்லுகிறாரே, அது உண்மைதானே. இந்த வார்த்தை அப்படியே முதல் வாசகத்தில் பொருத்தி பார்ப்போம், பொங்கி வழிந்தோடுகின்ற நீருற்றையை கடவுளையா நாம் சார்ந்திருக்கிறோம்? பல சமயங்களில் இல்லை. நமக்கென சொல்லி நம்மில், நம் குடும்பத்தில், நம் தொழிலில், நம் பிள்ளைகளுடைய படிப்பில், நம்முடைய ஒற்றுமையில், உறவுகளுக்கு இடையிலான இணக்கத்திலே கடவுள் தங்காதபடிக்கு உடைந்த குட்டைகளை நாம் தோண்டி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா காரியங்களிலும் எது கடவுளுடைய பார்வையில் அருவறுப்பானதோ அதை நாம் மனம் வந்து செய்கிற மக்களாய் மாறி போயிட்டோம். அன்பர்களே, மாறி போயிட்டோம். ஒரு பேர் மட்டும் வச்சுக்கிறோம், சமபந்தி விருந்து, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம், சமமாய் அமர்ந்து கடவுளுடைய ஆலயத்திலே விழாவை கொண்டாடிக்கணும் சொல்லுவோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரியும், ஆண்டவருடைய ஆலயத்திலே சமமாய் அமர்ந்து எல்லோரும் முன்னுகிற இடத்தில் கூட எத்தனை பாகுபாடுகளை வச்சிருக்கிறோம். யாருக்கு முதல் பந்தி, இந்த வரிசையிலே யார் எங்கு அமர வேண்டும், யாரெல்லாம் புறம் தள்ளப்பட வேண்டும், மறுக்க முடியுமா? நமக்கென்ன சொல்லி இதெல்லாம் நாம் குடைந்து வைத்திருக்கிற ஓட்டை குட்டைகள் தான். பிள்ளைகளை மறைக்கேள்விக்கு அனுப்பி வைப்பாங்க, அந்த பிள்ளைங்கள் எல்லாம் கத்துக்குங்க வந்து, ஒரு வாரத்தில் ஒரு 30 நிமிஷம் அந்த பிள்ளைங்க கோயிலில் கத்துக்கிற மறைக்கேள்வி விட வாரத்தில் 7 நாளும் அந்த பிள்ளைங்க வீட்டில் பார்க்குற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு 1/2 மணி நேரம் தான் கடவுளை பற்றி, இயேசுவை பற்றி, யூலியத்தை பற்றி கத்துக்கிறாங்க. கடவுள் தான் நீரூற்று, கடவுள் தான் எல்லாமே, அவர் தான் ஆயன், நம்ம வழிநடத்தணும் சொல்லி பிள்ளைகளை கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் வீட்டில் பார்த்தோம்னா எல்லா விதமான உருவ வழிபாடுகளும் அங்கே இருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் இடம் கொடுத்து வச்சிருப்போம். யோசுவா சொல்லுவார், நீங்கள் ஏன் ஊழியம் செய்ய முடியாத தெரியுமா, வேற்று தெய்வ வழிபாடை நீங்கள் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு நன்மை செய்த கடவுள் உங்களுக்கு தீமையை கொடுப்பார்னு சொல்லுவார், அது உண்மைதான். இந்த பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்ப யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், கடவுளுக்கு எதிரான காரியங்களை தங்கள் மனதிலே பதிய வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் திருவிருந்து கொடுக்குறப்ப கோவிலில் நான் அப்படி சொல்லுவோம், கிறிஸ்துவின் திருவுடல்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து அப்படியே கை நட்டி வாங்குவாங்க, ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லி. கையில் பார்த்தோம்னா அவங்க கட்டியிருக்கிற கயிறு இருக்கு. ஒரு நாளும் எந்த கோயிலுமே எந்த சாமியாருமே இப்படி கொடுத்து கட்டியவங்கன்னு சொல்லலை. கடவுளை தாங்கி பிடிக்கிற இந்த கரத்தில் கூட கடவுள் முழுமையாய் தங்காதபடி உடைந்த குட்டையாய் இந்த கரம் மாறுகிறபடியாக கடவுளுக்கு பிடிக்காத அருவறுப்பானதை இந்த உடல்லையே தாங்கி வச்சுருப்போம், உடல்லையே தாங்கி வச்சுருப்போம். இது போன்ற அநேகமான கரை அடுக்கிக்கிட்டே போகலாம். 8 மணிக்கு பூசை இருக்குங்க, 8 மணி பூசை, 8 மணிக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். என்ன ஃபாதர் நீங்கள் கூப்பிடுறீங்க, 8:30 வருவாங்க. ஆனால் ஃபாதர் இங்கே வீடு மந்திரிக்க வாங்கன்னு சொல்லுவாங்க, நேரம் பார்த்தா காலைல 4:30. காலைல 5 மணி, இன்னமும் 8 மணிக்கு எந்திரிக்க முடியாத உங்களுக்கு கால 4:30 மணிக்கு, அதுதான் ஃபாதர் சுப முகூர்த்தம். பொங்கி வழிந்தோடுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை போய் அந்த வீட்டை நடுவில் வச்சு அவருக்கு துதி மகிமை கணத்தை கொடுக்கிற பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விடவா ஏதோ ஒரு மனுஷன் கொடுத்த அந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதம் அமைய பொழுது எப்பொழுதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இந்த திருப்பலிகளை மறைமுறை வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதாக மட்டும், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நல்லதென படைத்த அவருடைய படைப்புகளுக்கு எதிராக மனிதனுடைய சட்டத்தை நாம் முன்னிறுத்துகிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதம் தங்காதபடி நாம் தூய்மை இழக்கிறபடி உடைந்த குட்டைகளாய்தான் மாறும். யாரோ மனுஷன் சொல்லிட்டான், அந்த நேரத்தை கொண்டு போய் நீங்கள் வச்சு இந்த நேரத்துக்கு வாங்க ஃபாதர்னு சொல்லுங்க, அது வெறும் சடங்கு தானே ஒழிய உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு ஜெபமாய் ஒரு வழிபாடாய் அது உங்கள் குடும்பத்தில் மாறவே மாறாது. இது உண்மை. இஸ்ரேல் மக்கள் தானே உடைஞ்ச குட்டையை தோண்டி வச்சாங்க அப்படி நினைக்கக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கடவுள் நம்மை அப்படி அடைபடுகிறார். இவன் யாரை தூக்கி பிடிக்கிறான், என்னை என் வார்த்தையை தூக்கி பிடிக்கிற பொழுது அவர் நம்முடைய இல்லத்தில் பொங்கி வழிந்தோடுகிற நீயூற்றாய் இருப்பார். அந்த இல்லத்தில் என்னாலும் செல்வத்துக்கு குறை இருக்காது, அந்த இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, அந்த குடும்பத்தில் நோய் என்பதே இருப்பாது, கடன் என்பதே இருப்பாது, பிள்ளைகள் எல்லாம் பண்டிப்பாங்க. எப்படி நீரோடையரும் நிறப்படுகிற மரம் பருவ காலத்தை எல்லாம் கடந்து கனி கொடுத்து பசுமையா இருக்கோ கடவுள் பயந்தோடுகிற அந்த இல்லம் இருக்கிறதே, அந்த இல்லத்தில் வசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, குடும்பம் இருக்கிறதே, அது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து அந்த குடும்பம் செழித்தொங்குவதா எல்லார் பார்வையிலும் மகிழ்ச்சி அனுபவிக்கூடிய குடும்பமாக இருக்கும். கடவுளை புறம் தள்ளிவிட்டு கடவுள் இன்னைக்கு பவுல் சொல்றபடிதான், நீங்கள் அறிக்கை எடுக்கிறீங்க ஆனால் உங்கள் செயல்கள் அதை காட்டவில்லையே, உங்கள் செயல்கள் அறுவடுப்பானதாய், நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறீர்கள் சொல்ற மாதிரி நம் செயல்கள் அமைதுன்னு சொன்னா யோசுவாவுடைய வார்த்தை நம்ம மனசுக்கு வரணும், உங்களுக்கு நன்மை செய்த கடவுள் உங்களை அவர்தாமி தண்டிப்பார் உங்கள் செயல்களுக்கு ஏற்றபடியா. ஆக நம்முடைய ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் எடை போட்டு பார்க்கின்ற நாளில் நற்செய்தி அழைக்குது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய திருவுளத்தை உணர்ந்தோம் என சொன்னா நற்செய்தியில் வந்தபடி நீங்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள், உங்கள் கண்கள் காண்கின்றன, காது கேட்கிறது, இறை வார்த்தை உணர்கிறீர்கள், மனம் மாறுகிறீர்கள், ஆகவே பேறு பெற்றவர்கள் என சொல்லி அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஒருவேளை சாமியார் சொன்னா சொல்லட்டும், பூசை நடந்தா நடக்கட்டும், பைபிளில் போட்டிருந்தா போகட்டும், திருச்சபை சொன்னா சொல்லட்டும், மறைக்கல் சொன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம சொன்னா கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேளாமல் இதயத்தால் உணராமல் மனம் மாறாமல் இருக்கிற பொழுது நாம் சாபத்துடைய மக்களாகத்தான் மாறுவோம். என்னை பார்ப்போம், யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம், எல்லாவற்றையும் கொடுக்க போகிற சர்வ வல்லமை படைத்த அந்த ஆண்டவரை அன்பு செய்து அந்த அன்பிலே நிலைத்திருந்து அந்த அன்பிற்கு துரோகமாய் எதையும் செய்யாதபடி வாழப்போகிறோமா, அல்லது கடவுளுக்கு இடந்தா கிடக்கட்டும் சொல்லி மனிதர் உருவாக்கியவற்றை உறவுகள் சொல்லி கொடுத்தவற்றை அறிவிக்காடான மனிதர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி உடைந்த குட்டையாக நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் மாற்றிக்கொண்டு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு குடும்பமாய் ஒரு தரிசுலமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்க போறோமா நினைச்சு பார்ப்போம். கடவுள் இயேசு கொடுக்கிற அழைப்பு, என் மகனே மகளே திரும்பி வா, உன் வாழ்க்கையை இந்த நீரூற்றின் அருகிலே அமைத்துக்கொள், உன் வாழ்க்கை வளமை உள்ளதாக இருக்கும். ஆக கடவுள் கொடுக்கிற அழைப்பை நாம் நமதாக்குவோம், அவர் கொடுக்கிற ஆசிரியருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாறணும் என சொன்னா அபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் அபியாவுக்கும் கொடுத்தபடியாக கடவுள் நமக்கு சொத்தாய் வலிமையாய் ஆசிராய் நலமாய் அறிவாய் செல்வமாய் அவர் வந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆசிரியை திருப்பள்ளியில் இறைவனிடத்தில் வேண்டுவோம், அவரும் நிறைவாக கொடுக்கட்டும். ஆமேன்.